ரஜ்ஜஹன் அல்லாஹு தஆலா நம்மீது செய்திருக்கிற அளவிட முடியாத எண்ணில அடங்காத ஆயிரம் ஆயிரம் அருக்கிருபைகளை நினைவு கூர்ந்தவர்களாக அவனுடைய வார்த்தையை பற்றி பேசி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து விளக்கங்களை மனதிலே ஏற்றி வாழ்க்கையில் செயலேற்றில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பளித்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு சர்வ புகழும் வரித்தாவதாக. சென்ற வாரத்திலே இது ரபியுல் அவ்வல் மாதமாக இருப்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை உலகத்தின் எல்லா மூலைகளிலும் கொண்டாடி மகிழ்ந்து வரலாறுகளை பகிர்ந்து அந்த வரலாறுகளிலே எவையெல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறதோ அவற்றை நினைவு கூர்ந்து அவற்றிற்கு ரப்புக்கு நன்றி செலுத்தி எந்த வரலாறுகள் நமக்கு அறியப்படாமல் நம்முடைய வாழ்க்கையின் செயலேற்றில் ஏற்றப்படாமல் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எத்தனைப்போடு உலகம் முழுவதும் செயல்படுகிற அந்த இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அவனுடைய மிகப்பெரிய கிருபையால் பொருந்திக் கொள்ளுவானாக. அந்த அடிப்படையை பற்றி சில விஷயங்களை அன்றைய தினத்திலே குறிப்பிட்டோம். அதனால் தப்சீருடைய கருத்துக்கள் அன்றைய தினத்திலே சுருக்கமாக்கி கொள்ளப்பட்டன. அதனுடைய தொடராக இன்றைய தினத்திலே நாம் எந்த ஆயத்தை விட்டோமோ அதனுடைய தொடரை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொன்னான், மசலுகும் அவர்களுக்கு ஒரு உதாரணம். நாம் முனாஃபிக்கின்களை பற்றி தொடர்படியான ஆயத்துக்களை படித்து கொண்டு வருகிறோம். இது தொடர்படியாக வருகிறவர்களுக்கு அறிந்த விஷயம். அதிலே தொடர்ந்து சொல்லுகிறான், மசலுகும் அவர்களுக்கு ஒரு உதாரணம். க மசல் இல்ல திஸ்தவு கதனாரா, ஒரு மனிதன் நெருப்பை மூட்டினான். பலம்ம அபா அத் மாஹவுலகு, அந்த நெருப்பின் மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் ஒளி பெற்ற போது தஹபல்லாஹுதீ நூரிஹிம், அவனுடைய ஒளியை அல்லாஹு தாலா போக்கிவிட்டான். இன்னும் அவர்களுடைய ஒளியை போக்கி அவர்களை இருளிலே விட்டு விட்டான். அவர்கள் பார்க்க முடியாத நிலையிலே அவர்களை விட்டு விட்டான் என்பது இந்த ஆயத்து இந்த இடத்திலே சொல்லித் தருகிற கருத்து. இந்த உதாரணத்தை சொல்லுகிற போது நாம் சொன்னோம், அதாவது உதாரணம் சொல்லி விளங்க வைப்பதிலே குர்ஆனுக்கு நிகராக வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. உலகத்திலே கூட மனிதர்களிடத்திலே சகஜமாக பழகுகிற போது தாயோ தந்தையோ பெற்றோர்களோ உற்றோர்களோ சொந்தக்காரர்களோ நாம் படிக்கிற ஆசிரியர்களோ நமக்கு வழிகாட்டுகிற மூதாதையர்களோ வழிகாட்டிகளோ யாராக இருந்தாலும் ஒரு மனிதரை நெறிப்படுத்துகிற போது வழிப்படுத்துகிற போது பாடம் சொல்லிக் கொடுக்கிற போது குழந்தையாக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டை அந்த இடத்திலே அவருக்கு சொல்லி காட்டி விளக்குகிற போது அவையெல்லாம் நம்முடைய மனதிலே அப்படியே தங்கிவிடுகின்றன. இது சாதாரண வாழ்க்கையில் நாம் பார்க்கிற போது அல்லாஹு தஆலா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக திருக்குறானிலே இப்படி கொண்டு வருகிறான். கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, அதையும் திருக்குறானினுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சொல்லும் போது சொன்னான், வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மசல் ஃபஅபா அக்ஸருன் நாஸி இல்லா குஃபூரா. இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், வலக்கது சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மசல், இந்த குர்ஆனிலே அடுக்கடுக்கான உதாரணங்களை இந்த சமூகத்தினர்களுக்கு நாம் அடுக்காக காட்டியிருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய வாழ்நிலையில் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளின் போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய நடைமுறைகள் என்ன, நீதி என்ன, அப்படி நடக்கிற போது அதற்கு உதாரணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு வேறு ஒரு நடந்ததாக இருந்த ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டி இந்த இடத்திலே நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் உலகத்திலே இருக்கிற அதபு என்று சொல்லுகிற அந்த லிட்ரேச்சர் இருக்கிறதே, அதாவது இலக்கியம் இலக்கணம் ரெண்டு இருக்கிறது, இலக்கணம் வேறு இலக்கியம் வேறு. தமிழிலே கூட பல்வேறு இலக்கணம், இலக்கணம் என்பது ஒரு தனி இலக்காக இருக்கும், இலக்கியம் என்பது ஒரு தனி நயத்தோடு இருக்கும். அதாவது சொல்லுகிற கருத்தை செவ்வனே சொல்லுவது, அழகாக சொல்லுவது ஒரு முறை, அடுத்து சொல்லுவதிலே தப்பு இல்லாமல் சொல்லுவது. ஒருவர் சொன்னார், நான் நடந்து போகிற போது ஒரு நாய் குறுக்கே படுத்திருந்தான் அப்படின்னு சொன்னார். இது இலக்கண ரீதியான பிழை. ஏனென்று சொன்னால் ஐந்தறிவு படைத்தவர்களுக்கு அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படாது. அஞ்சறிவு படைத்த ஆறு அறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் படுத்திருந்தால் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். அல்லது ஒரு மனிதரை பார்த்து நம்ம வீட்டுல எல்லாம் இன்னைக்கு பூவாக்க சொல்ற மாதிரி, அது போச்சு, அது இதுக்கு போயிருக்கு, மேய போயிருக்கு, சில வீட்டுல மேய போயிருக்கு. அப்ப அந்த இடத்துல நமக்கு பாபாக்களுக்கு ஆறு அறிவு இருந்ததை ஐந்தறிவாக குறைத்து விடுகிறார்கள். இப்ப இதெல்லாம் இலக்கண பிழை, இது சாதாரணம். இன்னொன்னு, அதாவது இலக்கியமாக பேசுவது, பெரிய பெரிய பேச்சாளர்கள் அதே போன்று இன்று இருக்கக்கூடிய பெரிய சிந்தனையாளர்களுடைய அந்த அவர்கள் பேசுகிற போதும் அவர்கள் எழுதுகிற போதும் அந்த நடையை பார்த்தால் ரொம்ப அப்படி அதுல ரெண்டுற கலந்து போயிருவான். இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய அறிஞர் யாரை கண்டு கூட்டம் ஈயாக முயக்கிறதோ, நம்முடைய இந்தியாவில இருக்கிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அவருடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அவ்வளவு கூட்டம். அவர் ஒன்றும் அப்படி அவ்வளவு படித்தவர் அல்ல, அல்லது பெரிய பட்டங்களை பெற்றவர் அல்ல, ஆனால் அவர் பேசுகிற போது ஏதோ ஒரு துணி, அது அரசியலாக இருந்தாலும் கூட அதை கேட்டால் ஒரு ரம்மியம் தெரிகிறது என்பதற்காக வேண்டிய பல பேர் கூடுகிற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இது இங்கு மட்டுமல்ல, முன்னால் அந்த ஜெர்மனியிலே நடந்த போது கூட, அதாவது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நாசிச கொள்கையினுடைய ஹிட்லர் என்று சொல்லுகிற அந்த நாசிச கொள்கையை முதல் முதலிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த ஹிட்லர் இந்த உலகத்திலே சிறப்பான பெயர் பெற்றதற்கு காரணமே அவருடைய பேச்சு திறமை என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஒரு கூட்டத்திலே அவர் பேச்சு நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது இந்த கையை இப்படி உயர்த்தி பிடித்து ஒரு கருத்தை சொன்னார், அத்தனை கூட்டமும் அந்த கையைத்தான் பார்த்தது என்பதாக வரலாறு நிகழ்வுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் கொடுக்கிற அந்த சம்பாஷணைகள், அவர்கள் கொடுக்கிற அந்த எந்த விஷயத்தை அவர் கொடுக்கிறாரோ அதை அழகான நடையிலே சொல்லுகிற போது உள்ளே ஏறுவதற்கு அமைப்பாக இருக்கிறது என்பது இலக்கியம் நயம் பொருந்திய இன்றைய சாதாரண இலக்கியங்கள் கூட சொல்லித் தருகிற கருத்து. உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் நாம் தான் பெரிய மொழி என்று சொல்லுகிற அரபி மொழி, மற்ற மொழிகளை எல்லாம் பார்த்து இதெல்லாம் அஜம் ஊமை என்று சொன்னார்கள். நம்ம ஆரம்பத்தில் இதை பத்தி சொல்லியிருக்கோம், அரபியை மட்டும்தான் அரபிகள் அரபி என்று சொல்லுவார்கள், மற்ற மொழிகளை எல்லாம் அஜமிகள் என்று சொல்லுவார்கள். அஜம் என்று சொன்னால் ஊமை என்ற அர்த்தம் அரபியிலே. மற்ற மொழிக்காரர்களுக்கு பேச தெரியாது, கையமுயா நம்ம ஊர்ல ஊமை இருந்தா எப்படி பேசுவான், கையமுயான் அப்படி கையை காட்டி காலை காட்டி பேசுவான், அவ்வளவுதான், அவனை என்ன சொல்லுவான், ஊமை. ஆனா அவனுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஒரு பாஷ இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அங்க வச்சு பாடம் நடத்துறான், டிவியில கூட ஒரு சைட்ல நியூஸ் போடும்போது ஒரு ஓரத்துல போடுறாங்க, அந்த ஊமைகளுக்கு விளங்குவது போன்று. அப்ப அவங்களுக்கும் மொழி இருக்கிறது, ஆனாலும் நாம் உபயோகிக்கிற வார்த்தை என்ன, ஊமை. அதே மாதிரி முழு உலகத்தையும் பார்த்து அரபு சமுதாயம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாம் ஊமைகள், நாங்கள் தான் பேச பிறந்தவர்கள். அப்ப இலக்கியத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தால், எந்த அளவுக்கு தங்களுடைய இலக்கியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவ்வளவு இலக்கியம் உயர்ந்த காலத்தில் இந்த குர்ஆன் வந்ததனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தோதுவாக உதாரணங்களை காட்டினார். அப்போ இந்த உதாரணங்களை காட்டுவது என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் உண்டு. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட, அல்லது தமிழ் மொழியில் எடுத்துக்கொண்டால் கூட, இலக்கிய நயங்களை பல்வேறு விதமாக, யாப்பு இலக்கியம்னு இருக்கு, அணி இலக்கியம்னு இருக்கு, அதே போன்று பொருள் இலக்கியம், பொருள் இலக்கணம் என்று ஒன்று இருக்கிறது, யாப்பு இருக்கிறது, அணி இருக்கிறது. இப்ப இதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட். யாப்பு இலக்கணம் என்பது ஒரு வகையை சார்ந்தது, அது வந்து எப்படி வார்த்தையை உச்சரிப்பது, அது பொருள் இலக்கணம் என்பது வார்த்தையை எப்படி உச்சரிப்பதுன்னு சொல்லி. யாப்பு இலக்கணம் என்பது தலைவனும் தலைவியும் தனித்து இருக்கிற போது, அல்லது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்த போது, இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஏதோ ஒரு காலத்துல தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து போன போது அவருடைய வார்த்தை அந்த பசல் நோய் அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஒரு விஷயத்தை அலங்கரித்து காப்பதற்காக வேண்டி ஒன்றை ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவது. இதுக்கு அரபியில தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ்பீஹ்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக சொல்லுகிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம இந்த மனிதன் இவர் அதாவது சூரியனுக்கு நிகரானவர் சொல்றாங்க. உலகத்துல ஒருத்தரை பார்த்து இவர் சூரியனுக்கு நிகரானவர், அல்லது இவர் சூரியனே வருகிறதுன்னு சொல்றார் ஒருத்தரை பார்த்து. அப்ப சூரியன் அந்த இடத்துல நடந்து வருது, ஒரு காலத்திலையும் சூரியன் நடந்து வர முடியாது. அப்ப வருகிற மனிதர் சூரியனுக்கு ஒப்பானவர் என்ற அந்த ஒரு ஒப்புமையை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அதே மாதிரிதான் அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு மனிதர் பாலைவனத்திலே நடந்து செல்கிறார், ஒரு ஒரு சமூக கூட்டம், ஒரு கூட்டம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணிப்பதற்காக வேண்டி பாலைவனத்திலே நடந்து செல்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் அரபுகள்கிட்ட இருந்தது பாலைவனம், அவர்களிடத்திலே இருந்தது ஒட்டகம், அவர்களுடைய அந்த அறிவு, அவர்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு போய் சேருமோ அந்த அளவுக்கு உதாரணத்தை இந்த இடத்திலே ரப்பு பிரயோகிக்கிறார். அப்ப சொல்றான், அவர்கள் பாலைவன கூட்டத்தோடு ஒரு கூட்டம் எங்கிருந்து புறப்பட்டு ஒரு பாலைவனத்தை கடக்கிறது. கடக்கிற நேரத்திலே அந்த இடத்திலே இருள் சூழ்ந்து கொள்கிறது, கடுமையான காற்றடிக்கிறது. காற்றடிக்கிற போது அந்த இடத்திலே அவர்கள் தங்களை காப்பதற்கு வேண்டி அந்த காலங்களில் எல்லாம் அந்த அங்கே பாலைவனத்தில் இருக்கிற அந்த அதாவது உயிர்கொல்லி அந்த பிரயாணிகிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கும் பாம்பு இருக்கும், இன்னும் பல பொருள் அங்க இருக்குமா. அப்ப அதிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு மிகப்பெரிய தீப்பந்தங்களை தங்களிடத்திலே வைத்துக் கொள்வது வழக்கம். அதை பார்த்து விட்டு அவைகள் விழுந்தோடிவிடும், அல்லது அந்த தீப்பந்தங்கள் கையில் இருந்தால் அவை வந்தாலும் கூட அறிந்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அப்படி பயன்படுத்தி வந்தார்கள். இப்படி ஒரு பிரயாண கூட்டம் போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்திலே அவர்கள் முகாமிடுகிற போது அந்த இடத்திலே கடுமையாக காற்றெடுக்கிறது, தீப்பந்தத்தை கொளுத்துறாங்க, கொளுத்தி கொஞ்ச நேரம் இப்படி தெரியுது அமர்ந்து போது அடிக்கிற காத்துல. அப்ப அடுத்து ஒரே தம் ஊடு பூரா இருட்டா போயிருது. நம்ம தமிழகத்துல கூட மின்வெட்டு ஏற்பட்டால் எப்படி அடிக்கடி வீடுகளில் நடக்குமோ, கொஞ்ச நேரம் லைட்டை கொளுத்தி வச்சிருப்போம், மழை பெஞ்சுனா டப்புன்னு கரண்ட் போயிடும். அப்புறம் கரண்ட் போனோடனே லைட்டை தேடு, அதே மாதிரி அந்த நெருப்பட்டியை தேடுன்னு எல்லா வீட்லயும் கிடக்கும் நெருப்பட்டி எங்க டார்ச் லைட் எங்க இதான். அப்ப அதே போன்று திரும்ப கொளுத்துங்கன்னு ஒரு கூட்டம் நிக்குது. கொளுத்தி முடிச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஓங்கி காத்தடிப்பதிலே அந்த பந்தம் அணைந்து விடுகிறது. சுத்தி இருப்பது ஒண்ணும் தெரிய முடியல, பார்க்க முடியல. எங்க நம்ம இருக்கோம், எந்த இடத்துக்கு போகணும், யார் யாரெல்லாம் சுத்தி இருக்கோ ஒண்ணுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இதுல வெளியாளுங்க வந்து தங்கி இருக்காங்களா, அல்லது ஸ்பைஸ் யாராவது, அதாவது இந்த தூது இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நோட்டமிடுவதற்கு வந்திருக்கிற அந்த ஸ்பைஸ் இதுல யாராவது இருக்காங்களான்னு கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்ப அதை கொளுத்தி கொளுத்தி பாக்கிற அணைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப இவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவருடைய நிலை எப்படி இருக்கும், அதை உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படித்தான் இந்த முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாம் என்ற அந்த தீபந்தத்தை கொண்டு வாழ்க்கையிலே ஒளியேற்றிவிட நினைக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒளியேற்றுவதற்கு வழி கிடையாது, அவர்களுடைய துனியாவினுடைய ஆசை அவர்களை மிகைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இந்த இடத்துல தஃப்சீர்கள் எழுதும் போது நாம் பார்க்கிறோம் ரெண்டு உதாரணத்தை சொல்லுகிறார்கள், ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. தஃப்சீர்ல ஆரம்பத்தில் எழுதும் போதே இந்த ஆயத்தை ஆரம்பிச்சு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் உதாரணம் அல்லாஹ் இதை சொல்லுகிறார். ஒரு மனிதர் போகிறார், போகிற போது ஒரு கூட்டம் போகிறது, அவர்கள் விளக்கை கொளுத்துகிறார்கள், சுற்றி உள்ள பொருட்களில் வெளிச்சம் தெரிகிற போது அல்லாஹ் இவர்களுடைய பார்வையை போக்கி விடுகிறார். அப்போ அதுல வந்து அவர்களால் முன்னேற முடியவில்லை என்பது ஒரு உதாரணம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு ஆயத்து தள்ளி ஒரு உதாரணம் சொல்றான், அதுல ஒரு மிகப்பெரிய மலையை பத்தி ஒரு உதாரணம் சொல்கிறார். பேயாக பெய்கிற ஒரு மலை, அந்த மலையிலே மின்வெட்டு ஏற்படுகிறது, அந்த மின்வெட்டிலே மனிதன் எந்த இடத்துலயும் ரொம்ப மழை பெஞ்சுனா எந்த ஊர்ல லைட் போட்டிருப்பாங்க, எந்த ஊர்ல இல்ல, எவ்வளவு பெரிய அமெரிக்கால கூட இப்ப ஏற்பட்ட பெரிய பூகம்பம், அந்த அதாவது பூகம்பம் என்று சொல்கிறேன், பெரிய மலையிலே அந்த காத்து ஏற்பட்ட போது எங்கேயும் கரண்ட் இல்ல, இருட்டுல கடந்து தத்தளிச்சாங்க பார்த்தோம். அப்ப எந்த இடத்தில் பெருமழை ஏற்படுகிறதோ அங்க மின்வெட்டின் காரணமாக அல்லது மின்சாரத்தின் காரணமாக பல உயிர் நிலைகள் பாதிக்கப்படலாம் என்பதற்கு மின் உபயோகத்தை அணைத்து வைப்பது வழக்கம். அப்ப அப்படி அணைத்து வைத்திருக்கிற போது அப்ப அந்த இடத்துல மின்வெட்டு ஏற்படுகிறது, மின்னல் ஏற்படுகிறது. மின்னலை பார்க்கிற போது மனிதன் நினைக்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ நமக்கே ஜாமான் தெரியும், நம்ம தமிழகத்திலே அல்லது பிற மாநிலங்கள் கூட கோடை காலத்திலே பெய்கிற மலையிலே பேய் மலையாக இருக்கும், கோடை இடி என்று சொல்வார்கள். அப்ப டம டமனு இடி இடிச்சு ஒரு மின்வெட்டு வெட்டுச்சுன்னா நம்ம வீட்டுல படுத்து நம்ம ரூம்ல அறையிலே படுத்திருந்தால் கூட அதனுடைய வெளிச்சம் உள்ள வரையும் வந்துட்டு போகும், நம்மளால பக்கத்தில் இருக்கிற பார்த்துக்க முடியும். இப்ப அதே ஏற்படுகிற அந்த மின்வெட்டை கொண்டு இந்த மனிதன் நடக்கலாம் என்று முற்படுகிறான், ஆனால் அதற்குள்ளே அது மறைந்து விடுகிறது. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்தா இருக்காரு அப்படின்னு ரெண்டு உதாரணம். இப்ப இதுக்கு தஃப்சீர் எழுதும் போது எழுதுறாங்க, இந்த ரெண்டு உதாரணத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை வைத்து ஒரு நோக்கத்தை வைத்துதான் ஆக்கி இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய எந்த வார்த்தையும் நோக்கம் இல்லாமல் இல்லை, அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு முதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்ப சொல்லும் போது எழுதுறாங்க, இந்த முனாஃபிக்குகள் ரெண்டு கூட்டமாக இருந்தார்கள் என்பதை காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் இப்படி எழுதியிருக்கான். முனாஃபிக்குகள் ரெண்டு கூட்டம், முதல்ல ஆரம்பத்துல குரான் மேலேந்து படிச்சுட்டு வரும்போது இந்த குரான் யாருக்கு நேர் வழி காட்டும், எந்த கூட்டத்தாருக்கு காட்டும், அந்த கூட்டத்தார்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு பெயர் என்னன்னு சொல்லிட்டு மூமின்களை அறிமுகப்படுத்தினார். அப்ப இந்த கூட்டத்தார் இந்த மூமின்கள் இந்த குரானை மறுக்குகிறவர்கள் ஒரு கூட்டம், ஒரு இடத்துல உன்னை ஏத்துக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா இன்னொன்று மறுக்கிறது ஒரு கூட்டம் துணியால இருக்கத்தான் செய்யும், உலகத்தினுடைய நீதி அது, அது யாரும் அதை மறைக்கவோ ஒழிக்கவோ அல்லது இதை அழிச்சிடணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது, இது உலகத்தினுடைய நீதி. ஒன்றை ஏற்படுத்துவதற்கு என்று ஒருத்தர் இருந்தார் என்று சொன்னால் ஒன்றை அழிப்பதற்கு என்று ஒரு கூட்டம் இருந்தே ஆக வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அந்த சுழற்சி என்பது கண்டிப்பாக தடைபடும் என்பது உலகத்தினுடைய நீதி. அப்போ இப்படி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிற போது அப்ப மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும்னு இரண்டாவதாக அதை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஏதோ காபிர்கள் ஒரு கூட்டம், அவங்க என்ன செய்வாங்க, இந்த சொல்றதை பூரா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதற்கு மாற்றமான நிலையில் இருப்பாங்க. அப்ப மூணாவது ஒரு கூட்டத்தை அறிமுகப்படுத்தினா அவர்கள் தான் முனாஃபிக்குகள், ரெண்டும் கட்டான் இல்லை, இதுக்கும் போக மாட்டான் அதுக்கும் போக மாட்டான், இடையில இருந்து ரெண்டு பேருக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்தான். இப்ப இத நம்ம வரலாற்று பின்னணிகளை பார்க்கிற போது இந்த முனாஃபிக்குகளுடைய கருவறை எங்க இருந்தது என்பது வரை நம்ம போய் தொட்டுட்டு வந்துட்டோம். டெய்லி வந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் இதனுடைய கரு வர எங்கிருந்து ஆரம்பித்தது. அப்போ மதினாவுக்கு போகும்போதுதான் இது ஆரம்பித்தது. மதினாவிலே யார் யார் எந்த கூட்டத்தார்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ், அந்த ஹஸ்ரஜுக்கு ஹஸ்ரஜ் என்று சொல்லுகிற அந்த கிளையினருக்குள்ளே இருந்த மூணு பார்ட்டியில யார் இதுல இருந்தா, அதே போன்று ஹவுஸ் என்று சொல்லுகிற கிளையார்கள் அதுக்குள்ளே இருந்து இதுல யார் இருந்தா அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம தெளிவுபடுத்தினோம். இப்ப அந்த நிகழ்ச்சியை வைத்து நாம் பார்க்கிற போது நம்ம ஒரு கூட்டம் தான் இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், யாரா முனாஃபிக்கின்களே, இதுவரை நம்ம ஒரே ஒரு ஆளுக்கு தான் போல்க்கு ஒரு பார்ட்டி மொத்தமா சேர்த்து இவங்க எல்லாம் முனாஃபிக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பிரித்து காட்டுகிறான், அவர்கள் ஒரு கூட்டம் அல்ல ரெண்டு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ரெண்டு பிரிக்க பிரிக்க போய் கொண்டிருப்பது தானே ஒரு அணுவினுடைய நிலை கூட. அந்த அணுவினுடைய நிலைக்கு போகும்போதுதான் இதெல்லாம் பிரிக்க முடியாது சொல்லும் போது அதை வந்து மிகப்பெரிய உலகத்தையே சிதைக்கிற வெடிபொருளாக உருவாக்குகிறது இந்த உலகம். அப்போ இதுல பாக்கிறோம் ரெண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். இப்ப தஃப்ஸீர்ல இதுக்கு அழகா விளக்க ஒரு எழுதுனாங்க, எப்படி ரெண்டு கூட்டத்தார்கள் வந்தார்கள், இந்த முனாஃபிக்கீன்கள் எப்படி ரெண்டு, அந்த ரெண்டு உதாரணம் எப்படி அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் தஃப்ஸீர்ல எழுதுகிற போது இப்னு கதீர் போன்ற மிகப்பெரிய கிரந்தங்களிலும் சரி, அதற்கு அடுத்து இருக்கிற குருத்துபி, அதே போன்று மிக தஃப்ஸீருல் கபீர் போன்ற தஃப்ஸீர்களிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று வந்திருக்கிற நவீன தஃப்ஸீர்களும் இதை மேற்கோள் காட்டுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு உதாரணத்தை அல்லாஹ் காட்டினான். என்ன, அந்த பாலைவனத்திலே நடந்து போகிற மனிதன் அப்படி போகிற போது வெளிச்சத்தை கொளுத்துகிறான், அது அமர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம். இப்ப இது யாருக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் இருக்கிறார்களே வெண் காபிர்கள், நல்ல தன்னுடைய குஃப்ரிலே கெட்டி பிடித்தவர்கள், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா என்ன செய்வான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலும் இஸ்லாமியர்களுடைய மஜ்லிஸுக்கும் வரும்போது முஸ்லிம் மாதிரி நடிச்சுக்குவான். ஆனா உள்ள கொஞ்சம் கூட அந்த கருத்து போய் சேரவே இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக இந்த ஆளுகள்கிட்ட சேர்ந்துகிட்டா போருக்கு போயிட்டு வரும்போது கனிமத்து பொருள் நமக்கு கொடுப்பாங்க. கனிமத் என்று சொன்னால் போரிலே விடப்பட்டு அங்கிருந்து கொண்டு வருகிற பொருள், அந்த பொருள்ல பங்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஆளுங்க பெரிய ஆளா வந்தா இஸ்லாமிய ஆட்சியில நம்மளும் ஏதாவது பங்கு போட்டுக்கிட்டு உள்ள உட்கார்ந்து வேலை செய்யலாம், இப்படி இப்படி ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து அவர்கள் அங்கிருந்து வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே உட்காருகிறார்களே, அவர்களுக்கு முதல் உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது உதாரணம் இருக்கிறதே, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அது நம்ம அந்த உதாரணம் படிக்கும் போது பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குஃபிரிலே ரொம்ப கெட்டிப்பட்டு இருக்காரு, ஆனா உலகத்தினுடைய ஆதாயம் மட்டும் முக்கியமாக இஸ்லாத்திலே சேருவது இருக்கிறது. அவருக்கு எப்படி உதாரணம் எல்லாம் இந்த இடத்துல சொல்றான் பாருங்க, மசலுகும் கமசலில் ஸ்தௌகதனாரா, ஒரு மனிதனுக்கு உதாரணம் அவன் வெளிச்சத்தை ஏற்றினான், பலம்மா அபாத் மா ஹவுலஹு, அதை சுற்றியுள்ள பொருட்கள் அதிலே ஒளி பெறுகிற போது, தஹவல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் அவருடைய ஒளியை போக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஈமான் என்ற அந்த கோட்டைக்குள்ளே வரும்போதும் கூட சுயலாபம் சுய ஆதாயம் என்ற இந்த துனியாவினுடைய அடிப்படை நோக்கங்கள் இருக்கிற போது அல்லாஹு தஆலா ஈமான் என்பது அங்கு கொடுக்கிறது இல்லை, உடனே ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஆளக்கூடிய ஒரு அழகிய உதாரணம், ஒளி என்பதை ஈமானுக்காக வேண்டி ஆண்டிருக்கிறான் அல்லாஹு தஆலா, ஒளி என்பதை ஈமான். இப்ப இந்த இடத்துல உனக்கு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். நல்லா நம்ம கண்ணை திறந்து பாக்குறோம், நல்லா லைட் கீட் எல்லாம் ஜாம் ஜாம் எரியுது, பள்ளியாசல பார்த்தா பக்கத்துல உட்கார்ந்துருக்க பாய் தெரியுது, இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆலிம் சார் தெரியுது, சுத்தி இருக்கக்கூடிய விளக்குகள் தெரியுது. இப்ப இந்த இடத்துல டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா யாரையும் தெரியுமா, கடும் இருட்டா இருக்கு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, யாரையும் தெரியுமா, தெரியாது, யாரையும் தெரியாது, சும்மா இருப்போம். சரிங்க, ஒரு குருட்டு பெயர் இருக்கார், குருடர், ஒண்ணுமே தெரியாது, அவரை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறோம், நம்ம நல்லா எல்லாத்தையும் பாக்குறோம், ஆனா அவர்த்த நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியுமா அவருக்கு ஏதாவது அப்படி பாஸ். அப்போ விளங்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல ஒரு, அதாவது அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், நம்ம ஏதோ நமக்கு கிடைச்ச அறிவை வச்சு ஏதோ நம்ம, ஏய் நாங்கெல்லாம் யாரியா, இந்த மில்லினியம் 2000ல இருக்கக்கூடிய எங்க அறிவு என்ன, நாங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஒண்ணு இல்லை. அட, வெளிச்சத்தை கொடுத்தா கூட நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு கண்ணை தர வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த கண்ணை புடிங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எத்தனை ஆயிரம் வெளிச்சங்கள் இருந்தாலும் உன்னால் பார்க்க முடியாது, உன்னுடைய உள்ளத்தில திரையை இட்டு விட்டோம் என்று சொன்னால் கோடான கோடி அறிவுகளை கொண்டு வந்து முன்னால் கொட்டினாலும் கூட அவற்றிலிருந்து ஒரு பிரயோஜனத்தை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படித்தான் அறிவுக்கும், உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் அறிவுகள் மண்டி கிடந்தாலும் கூட அந்த அறிவை எடுக்கணும்னா நசீபு வேணும் மேலிருந்து, அந்த நசீபு கிடைக்கல, நசீபு கெட்டவர்களாக ஆனால் ஒரு அறிவும் உனக்கு பிரயோஜனம் கொடுப்பாது. நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, நான் யாரியா இந்த உலகத்துல, ஆனால் உன்னை போன்ற ஒரு மடையன் இல்லை, அப்ப பார்ப்பதற்கு என்று சொல்லுவதற்கு கூட ஒளி வெளியில் இருந்து வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான், பகல் நேரத்தில் எல்லாம் எல்லாரும் லைட் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, போற ரோட்டுக்கு எல்லாம் எல்லாரும் லைட் போட்டு போக முடியாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரியனை கொண்டு வந்து கொடுத்தான். எவ்வளவு ரப்பு மேல எவ்வளவு நியமம் செஞ்சிருக்கான் பாரு. அந்த சூரிய ஒளி மட்டும் பொருட்கள் மீதும் படாவிட்டால் உன்னால் பார்க்க முடியாது. ஏன், அந்த சூரியன் ஒளி உன்னின் மீது படாவிட்டால் நீ உயிரோட இருக்க முடியாது. என்னைக்கோ புழு புழுத்து மண்டி போய் உள்ள தள்ளியிருப்பான் உன்னை. அப்போ இந்த இடத்தில் அந்த ஒளி என்பது எப்படி இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்றான். இப்ப அதனுடைய தொடராக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் அவர்களுக்கு அந்த அதாவது முனாஃபிகீன்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு முதல் உதாரணமாக இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். அப்ப இரண்டாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டு சொல்றோம், அல்லது இந்த காலத்துல பிரச்சனை இல்லை கரண்ட் இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் எங்க போனாலும் அந்த தீப்பந்தத்தை கொண்டு செல்லுவார்கள், அதுதான் வழக்கம். எனக்கு விவரம் தெரிந்த காலத்துல கூட எங்க ஊர்ல ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் இருக்கும், அது என்ன போஸ்ட்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஒரு ரெண்டு மூணு குத்துக்கள் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும். அப்போ ஒரு நேரத்துல அதை பத்தி ஒருவரிடத்திலே நான் வினவுகிற போது அவர் சொன்னார், தம்பி இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இது என்ன போஸ்ட்னு, வயசானவர். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு காலத்துல நீ எல்லாம் பிறந்திருக்க மாட்ட, உங்க அத்தாலாம் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டாரு. அப்போ இந்த இதே மாதிரி தெருக்கு தெரு எல்லா தெருலையும் மரம் இருக்கும், அந்த மரத்துல என்ன செய்வாங்கன்னா லைட் வச்சிருப்பாங்க, அதை வந்து வந்து அதுல எண்ணெய் ஊத்திட்டு போறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க, சாயங்காலம் வந்து அந்த ஆள் எண்ணெயை ஊத்தி அதுல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு விளக்கேத்தி வச்சுட்டு போயிருவாரு, திரும்ப காலையில அவங்க போறவங்க அணைச்சு விட்டுட்டு போயிருவாங்க இந்த தெரு விளக்கு. இப்படி கூட ஒரு காலத்திலே அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது எதுக்குங்க, வெளிச்சம் தெரியணும். சரி, வீட்டில் நெருப்பு எரிக்கிறோம், எதுக்கு, சாப்பாடு வேணும், ஏதாவது ஒரு காரணம், அடிப்படை காரணம், விளக்கை எரிக்கிறோம் அல்லது நெருப்பு எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அடிப்படை காரணம் இருக்க வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்துதான் எரிப்போம், நோக்கம் இல்லாமல் விளக்கை எரிப்பது என்பது கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் இதை ஆளுகிறான், இந்த வார்த்தையை கொண்டு வந்து இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, யகூதிகள் தான் முனாஃபிகீன்களினுடைய அதிகபட்ச ஆளுகை இருந்தாங்க யகூதிகள். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த அது யகூதிகளுடைய சந்ததிகள் பல இடத்துல பரவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப தௌராத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, தௌராத்திலும் இஞ்சியிலும் சொல்லப்பட்ட வார்த்தை, குர்ஆன் சொல்லுகிறது உங்களுக்கு வந்து முஹம்மது அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி பின்னால் வர இருக்கிறார்கள், அந்த அகமதை பற்றி எனது தபுஷீர் செய்வதற்குத்தான், அவர்களை பற்றி சுபசோபனம் சொல்லுவதற்குத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அதை நல்லா புடிச்சு வச்சிருந்தான், ஏன்னா யகூதிகளுக்கு பொதுவாகவே மண்டையில தான் விஷயமே, மண்டையில தான். அப்ப அந்த ஆளுக அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க வரப்போறாரு. அப்ப அப்படி உள்ள அந்த 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 வேத வியாக்கியானத்தை ஆய்ந்து ஆய்ந்து செல்லுகிற போது அந்த நபி அவர்கள் எசிரிப் என்ற பகுதிக்கு வருவதாக அவர்கள் அதிலிருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப எசிரிப் அப்படின்னு சொன்னா அது எந்த பகுதி அப்படின்னு கேட்டா மக்காவினுடைய அந்த பாலைவன பகுதி, அது வந்து ஒரு வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதி என்று சொன்னால் ஓடை என்று அர்த்தம், மக்கா என்பது ஒரு ஓடை போன்ற ஒரு பகுதியாக இருந்தது. எசிரிப் என்று சொல்லுகிற அந்த வாதி பகுதிக்கு அந்த நபியினுடைய தோற்றம் இருக்கும் என்று சொன்னதனால், அங்கிருந்து வந்து ஒரு அதாவது மதீனாவினுடைய பகுதியில் இருக்கும் என்று சொன்னதனால் ஒரு கூட்டம் வந்து அங்க டெண்டடிச்சு உட்கார்ந்தாங்க, மதீனால மக்காவுலையும் வந்து உட்கார்ந்தாங்க. இப்ப உட்கார்ந்த உடனே அந்த இடத்துலதான் காபிர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இது வரலாறு, இதை புரிஞ்சுக்கிட்டாதான் டக்குனு ஆயத்தை புரிய முடியும். இப்ப காபிர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. காபிர்கள் சொன்னாங்க எங்க தெய்வத்தை எல்லாம் கும்பிடுவோம்னா, உடனே அந்த ஆளுக்கு யகுதி சொன்னாங்க அறிவிட்டவனா இருக்கிய, அல்லாஹ் ஒருத்தன் தானே, நபி ஒருத்தர் தானே, அதே போன்று வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, கடைசியாக முத்திரை நபி ஒருத்தர் வர இருக்கிறாரே, அவரை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுடைய வேதம் அதை ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறதே, அதனால அது சத்தியம் தான், வரப்போறவர் இங்கே தான் வருவார் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். இப்போ இந்த காபிர்கள் கொடுக்க ஆரம்பித்த கொடைச்ச ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ சொன்னாங்க அந்த யகூதிகள் சொன்னப்பட்ட வார்த்தை வரலாற்று புத்தகங்களில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ சொன்னாங்க இருங்க இருங்க பொறுத்துக்குங்க, ஒரு காலம் வரும் எங்க நபி வருவார், அவரோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் உங்களை கொள்ளுவையா, எங்க நபி வருவாரு வந்து முடிச்ச உடனே நாங்க அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க ஒரு பெரிய குரூப் ஆயிருவோம், ஆயி முடிச்ச உடனே உங்க கழுத்தெல்லாம் வெட்டல அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை தான், நிதர்சனமாக வரலாற்று கெசட்ல பதிவாகி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து உதிச்ச உடனே பார்த்தா இந்த ஆளுகளுக்கு இடிக்க ஆரம்பிச்சு, இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சான். அப்போ இது சரிப்பட்டு வராது, இவரை போய் நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் செய்தாங்களா. அப்ப இந்த சைட்ல ஒரு மிகப்பெரிய, அதாவது யூதர்களினுடைய அறிஞர் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனே கையை பிடிச்சி உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க வரலாறு சொல்லுகிறது. அதே போன்று அதி இப்னு ஹாத்திம் என்று சொல்லுகிற ஒரு நசாராணி, ஒரு தோழர், அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி கொள்ளாதவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இப்படி உதாரணம் சொல்லுகிறான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால ஒளி வந்தும் கூட அந்த இடத்திலே குருட்டு பயலாதான் அந்த ஆளு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒளி கண் பார்வை என்பது அவர்களுக்கு இல்லை என்ற அந்த வசன பிரயோகப்படுத்தி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தினுடைய நுட்ப கருத்து. இப்ப எல்லாரும் இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும். தயவு செஞ்சு பக்கத்து கடைகளுக்கு எல்லாம் போயிருக்கவங்க இங்க வந்திருங்க. நுட்பம் இதுல இருக்கக்கூடிய லத்தீஃப் இஷாரா என்று சொல்லுவார்கள். இதுல இருக்கக்கூடிய அறிவு பொறிந்த கருத்து, அதாவது இந்த விஷயங்களை படித்துக் கொண்டால் குர்ஆனிலே படிப்பதற்கு லைப்பு ஏற்படுமோ அப்படி சில விஷயம் குர்ஆன்ல இருக்கு. சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன அறிவு. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பல இஷாராக்களை ஒவ்வொரு ஆயத்திலும் கொடுத்திருக்கோம். அந்த ஆயத்தை படிச்ச உடனே அப்படியே நமக்கே தெரியாத ஒரு புல்லரிப்பு, எப்படி அல்லாஹ் ஆளுகிறான், இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறான். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, இந்த இடத்துல சொல்றான் அவர்கள் ஒளியை ஏற்றினார்கள். பலம்மா இஸ்தவுக்கது நாரா, அந்த ஒளி அந்த விளக்கை அவர்கள் ஏற்றிய போது, நெருப்பை மூட்டிய போது, பலம்மா அவா அத்து, அது ஒளிர் விட்டது. எப்படி சொன்னா ஒளிர் விட்டது. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான், அதே அதே கொஞ்சம் தள்ளி சொல்றான், ஜஹபல்லாஹு பி நூரிஹிம், அல்லாஹ் ஒளியை போக்கிட்டான். அப்ப இந்த இடத்தில் ஒளி என்று சொல்லுவதற்கு ரெண்டு வார்த்தைகளை அல்லாஹ் ஆண்டு இருக்கிறான். அது ஏ நூறு அப்படின்னா ஒளின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, அதா அத்துனா ஒளின்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு பல பேருக்கு அதா அத்துனா ஒளிரியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரபியில இருக்குங்கிறது தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான் அது வெளிச்சத்தை கொடுத்தது, ஒளியை தந்தது அப்படிங்கிறதுக்கு அதா அத்து தான். நூறு அப்படின்னாலும் ஒளியை தந்ததுன்னா அர்த்தம். இப்ப ஒளியை கொடுத்தது என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நூரை போக்கிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம், அப்ப என்ன அர்த்தம் அதுல இருக்கு, காரணம் இருக்கணும் இல்லையா, காரணம் இல்லாம அல்ல அந்த வார்த்தையை ஆள வேண்டிய தேவையில்லை இல்லையா. அப்போ அது ஏன் சொல்லி இருக்கான் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே நெருப்பு மூட்டுதல் அப்படின்னா என்ன, நெருப்பு மூட்டினால்தான் அந்த வெளிச்சம் என்பது தியா என்று சொல்லுகிற அந்த பொருள் கிடைக்கும். இது சில தப்சீல் எழுதியிருக்காங்க. நெருப்பு மூட்டுவதனால் மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது, நம்ம வீட்டுல எங்க வீட்டுல கூட பானையில தான் சோறாக்குவாங்க, அந்த இதுல அடுப்பை மூட்டி வீடு ரொம்ப கன்ஜஸ்டட், முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் கூட இங்க நெருப்பை மூட்டி அம்மா சமைச்சிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முன்னாடி ஹாலில் உட்காந்து படிக்க முடியாது, அத்தனை புகையும் உள்ளதான் வரும், அப்படித்தான் வென்டிலேஷன் அமைப்பு. அப்ப போய் என்ன செய்யணும்னா அந்த கூடத்திற்கும் அந்த ஹாலுக்கும் நம்ம எங்க உட்காந்து படிக்கிறோமோ அதுக்கும் அடுப்பாங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கதவை சாத்திட்டு வரணும். ஒரு காலம் ஒரு நேரத்துல நான் படிக்கும் போது என்னுடைய இல்லத்தினுடைய சூழ்நிலை, அப்ப சாத்திட்டு வந்தா கொஞ்சம் ஓரளவு நிம்மதியா உட்காந்து படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஏன், ஒரே நச்சு நச்சு தும்மல், கண்லேருந்து தண்ணி வரும், ஒரே எரி, என்னங்க ஏன் வருது அப்படின்னு சொன்னா புகை வருது. அதுல நெருப்ப மூட்டினா என்ன கிடைக்கும், அது கிடைச்ச பின்னாடி அந்த நெருப்பு எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன கிடைக்கும், அதுல சாம்பல் என்று ஒன்று இருக்கும். இப்ப இந்த லைட்ட பாக்குறோம், இதுவும் வெளிச்சமா தான் இருக்கு, ஆனா இந்த லைட்ல இருந்து எந்த ஊர்லயாவது புகை வந்திருக்கா, லைட்ல இருந்து எந்த ஊர்லயாவது புகை வருதுங்க, அல்லது லைட் எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி வேற ஏதாவது அங்கிருந்து மேல இருந்து டக்கு டக்குன்னு கொட்டி. ஒரு தடவை ஒரு நடந்த சம்பவம், கல்லூரியில படிக்கும் போது இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தியா என்று சொன்னால் ஒளி கொடுப்பது என்று சொன்னால் அது ஒரு அதாவது புகையை தருகிறது, அப்ப அதுல இருந்து சாம்பல் மிஞ்சுது, இதுதான் ஒளியினுடைய ஒரு. ஆனா நூறு என்று சொன்னால் அதனுடைய நிலை வேற, அது அப்படிப்பட்ட எதையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது, எதையும் கொண்டு வந்து கொடுப்பதும் கிடையாது. இது அல்லாஹு தஆலா விளக்குகிற போது ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், ஆயத்தை அதுக்கு உதாரணம் நமக்கு விளக்கம் சொல்லி தருது. என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா வல் கமர நூரா, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா, அல்லாஹு தஆலா சூரியனை ஒளியாக ஆக்கி வைத்தான். இப்ப அலாத் என்று சொன்னோமே அதனுடைய ஒரு பகுதி தான் தியா என்று சொல்லுவது. அப்ப சூரியனை ஒளி தரக்கூடியதாக ஆக்கியவன் அந்த அல்லாஹ் தான். வல் கமர, சந்திரனை நூறாக பிரகசிப்பதாக ஆக்கி வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லும் போது அந்த அந்த வார்த்தை அந்த ஆயத்தை எழுதுகிறார்கள். இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சூரியனிலிருந்து வருகிற அந்த ஒளிக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை தியா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, சந்திரனிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை நூர் என்று சொல்லுகிற வார்த்தை. ஏன் இந்த வித்தியாசம்? பகல்ல போறோம், வெயில் அடிக்குது, நல்லா எல்லாம் தெரியுது, அப்ப நம்ம போயிட்டு வர முடியுது கிடைக்கலாம். இப்ப சாயங்கால நேரத்திலையும் போறோம், நிலாவினுடைய வெளிச்சம் இருக்குது, போயிட்டு வரோம். யாரும் எந்த தாயும் வந்து பிள்ளைக்கு சூரியன் சோறுனு ஊட்டினது கிடையாது, சூரியன் சோறு. ஆனா எல்லா வீட்லயும் நிலா சோறு ஊட்டுவாங்க. இன்னைக்கு ஊட்டுறாங்களா இல்லையா? இன்னைக்கு டிவியை பார்த்து அதை உள்ள திணிச்சாதான் உள்ளே இறங்குது. ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, ஏதோ ஒரு நாடகம் ஒண்ணு ஒரு காலத்துல ஒண்ணுது அஜர்த்து, என் புள்ள அந்த மியூசிக்கை கேட்டாதான் தூங்கவே செய்தது. 11 மணிக்கு அந்த நாடகம், நான் கேட்டேன் உங்க புள்ள சீக்கிரமா உருப்பிட்டுரும் அப்படின்னு. சின்ன இவ்வளவு பெருசு பிள்ளைங்க பிறந்து 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகுது, ஒரு புள்ள அந்த மியூசிக் கேட்டாதான் அவங்க தூங்கவே செய்வாங்களாம். அப்பனுக்கே இப்படி ஒரு புத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி இருக்கு? அப்போ அந்த இடத்துல அப்ப நிலா சோறு ஊட்டுற காலம் ஒண்ணு இருந்துச்சு. நிலா சோறு ஊட்டுற காலம் தூக்கிட்டு போய் மேல வச்சுக்கிட்டு நிலா சோறு ஊட்டுவாங்க. அப்ப ஏன் சூரிய சோறு ஊட்டுறது இல்ல அப்படின்னு கேட்டா, அங்க போன உடனே வெயில் நேரம் மூஞ்சில் அடிக்கும் அந்த பிள்ளைக்கு. இது சோத்தத்தீங்கம்மா அப்படின்னு சொன்னா ஒரே தட்டு தட்டி விட்டு இருக்க அம்மா கையில இருக்க சாப்பாடெல்லாம் கீழே தட்டி விட்டுரும். ஆனா நிலா காலத்துல என்ன செய்ய பார்த்தா ஒரு ரம்மியமான ஒரு இரவு, அப்படியே மேலிருந்து குளிரா இறங்கிட்டு இருக்கு. கோழ வெயில் காலத்துல கூட அந்த நிலாவினுடைய காலங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு அமைதி மனிதனுக்கு கிடைக்கிறது. ஏதோ ஏதோ ஒரு வித்தியாசம் நம்மளால நம்முடைய இதயத்தால் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ அந்த இடத்தை அல்லாஹு தஆலா நூர் என்று சொல்கிறார். அதுதான் நூறுக்கு உதாரணம். எப்படி இருக்கும் நூறுங்கிறதே? ரொம்ப ரம்யமா இருக்கும். அது வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வானத்தினுடைய ஒரு நிரப்பம் ஏற்படும். சூரியன் எப்படி செய்து கோடைக்காலம் வந்துருச்சுன்னா துபாயில தெரியும் எப்படி இருக்கும். இங்க இருந்து பள்ளியாசில விட்டு ரூம் இறக்கி போறதுக்குள்ள அங்கிருந்து உச்சில இருந்து வேத்து அப்படியே ஊத்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் இறங்கி போய் கடைசியில கீழே அறையும் போகுது. அப்ப அது என்ன கொடுமையா இருக்கு நமக்கு? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தை மாத்தி காட்டுகிறேன். இதுதான் நூறுக்கு உதாரணம். அப்ப இதுக்கும் உள்ளயும் சில பேர் போறாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன் அல்லாஹு தஆலா அந்த ஒளியை நாம் கொடுத்தோம் நூரை புடுங்கி கொண்டோம் ஏன் சொல்றான், அப்படி ஏன் சொல்லணும் அப்படின்னு சில தப்சீர்காரர்கள் எழுதுகிறார்கள். அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க, அதுக்கு என்ன உதாரணத்தை தர முடிகிறது அப்படின்னு கேட்டா, பொதுவா ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்? உலகத்தினுடைய ஒரு பொது நியதி. என்ன அப்படின்னு சொன்னா, சூரியன் பகல் காலத்திலே வரும். இதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்ச. அப்ப சந்திரன் எங்கே போகும்? யாருக்காவது எங்க பகல் காலத்துல சூரியன் வந்துடுச்சு, சந்திரன் எங்க போச்சு? காணா போச்சுங்க. யாராவது சொல்ல முடியுமா? சந்திரன் எங்கேயாவது போயிருதாப்ப? அங்கேதான் இருக்கு, கிழக்கு பக்கமா. எங்க போகுது சந்திரன் தெரியாது. அப்ப சூரியன் போன பின்னாடி சந்திரன் தானாக வந்து விடுகிறது. உலகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த சூரியனிலிருந்து வருகிற ஒளியை எடுத்து சந்திரன் இரவிலே ஒளியை கொடுக்கிறான். இதுதான் அறிவியல் சொல்ற நமக்கு சொல்லி தருகிற பாடம். சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக் கொண்டு சந்திரன் நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஒளியை தருகிறது. இது எல்லாருக்கும் சின்ன புள்ள கூட விளங்கின ஒரு விஷயம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சூரியனை போன்ற ஒளி அவர்களுக்கு அவர்கள் ஏற்றி கொண்டார்கள், சூரியனை போன்ற ஒளி. ஆனா நூரை போன்ற இந்த ஒளியை நாம போக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப பொதுவாகவே இரவினுடைய ரம்மியத்துல அதாவது சந்திரனுடைய ஒளி தெரிகிறது. சந்திரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், எந்த நேரமும் அதனுடைய லைட்டனிங் வந்துகிட்டே இருக்கு. சூரியன் வந்தப்ப திடீர்னு சந்திரன் காணாமாக போயிடுறான். சூரியன் வரும்போது சந்திரன் சரி, இந்த சூரியன் வரவே இல்லைங்க, சந்திரனுடைய ஒளி வந்துகிட்டே இருக்கு. அந்த சந்திர ஒளியும் புடுங்கிக்கிட்டா ஒரு நாள் அந்த 1ஆம் தேதி வருது இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லா அடிக்கும், 1ஆம் தேதி அன்னைக்கு அம்மாவாசை வந்துருது. அப்ப என்ன செய்யும்? கொடு இருட்டுங்க. என்ன சொல்லுவோம்? கொடு இருட்டு. சந்திரனுடைய ஒளி இருக்கும் போது அது இருந்து கொண்டிருக்கும், ஆனால் சூரியன் வந்தால் சந்திரனுடைய ஒளியையும் மிகைத்து வந்துவிடும். ஆனா அந்த சந்திர ஒளியையும் சேர்த்து புடிங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல அந்த பிரயோகப்படுத்துகிற வார்த்தை சூரியனுடைய ஒளியை போன்று அவர்கள் கையிலே பந்தத்தை அதாவது அதை பற்றி வைக்கிறார்கள். ஆனால் சூரியனுடைய ஒளியை போன்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நாம் இதயத்தில் இருந்து எடுத்து விடுகிறோம். அப்ப என்னாச்சு? முட்டை வயலா போயிட்டான். இவ்வளவு பெரிய விஷயம். என்ன லஸ்தத்து பாருங்க. அப்படி பேசும் போதே என்ன எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய அந்த வார்த்தை அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கு. கேட்க கேட்க இதயம் இனிக்கிறது அல்லவா? இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா எப்படி இருக்கும்? இதை ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாரு. அல்லாஹ் என்ன பேச்சு பேசுறான் பாரியா, அந்த ஒளிய கூட போக்கிட்டா எப்படி இருப்பான் மனிதனுடைய நிலைமைன்னு விளக்குகிற போது அடேங்கப்பா. அப்ப இதுல இன்னொரு கருத்தையும் தப்சீர்களில் எழுதும் போது எழுதுகிறார்கள். அதாவது பொதுவாகவே நூர் என்ற வார்த்தை, நூர் என்றால் ஒளி,
43 இடத்துல அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல 43 இடத்துல வருது. எந்த இடத்திலுமே 100 என்பதை பன்மையாக பயன்படுத்தவே இல்லை. 100 என்பதற்கு பன்மை அன்வார் என்ற அர்த்தம். அன்வார் என்று சொன்னால் ஒளிகள் என்று அர்த்தம். 100 என்று சொன்னால் ஒரே ஒரு ஒளி. அப்ப 100 ஒரு ஒருமையிலே எல்லா இடத்திலையும் பயன்படுத்தியிருக்கான். அதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லுகிறான், அவர்களை நாம் இருளிலே விட்டுவிட்டோம். தரக்ககும் ஃபீ துலுமாத்தின் லா யுப்ஸிரூன், அவர்கள் பார்க்க முடியாத நிலையிலே அவர்களை நாம் இருளிலே விட்டுவிட்டோம்னு சொல்றான். இப்ப இந்த இடத்தில் இருள் என்பதற்கு துலுமாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். இப்ப 100க்கும் துலுமாத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு டிஃபரன்ஷியேட் எழுதுறாங்க. 100 என்பதை எல்லா ஆயத்துகளிலும் ஒருமையாக பயன்படுத்திய ரப்பு 34 இடங்களிலே துலுமாத் என்று சொல்லுகிற இருளையும் அநியாயத்தையும் பன்மையாகவே பயன்படுத்தி இருக்கிறான். எந்த இடத்திலேயாவது துல்மு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈமானுடைய விஷயத்துக்கு வரும்போது அப்படின்னு வருதான்னு பார்த்தா குர்ஆனை தொடர்ந்து இல்லவே இல்லை. எல்லா இடத்திலும் துலுமாத் என்ற வார்த்தை தான். கிட்டத்தட்ட 23 இடங்களிலே துலுமாத் என்ற வார்த்தை, அதாவது இருள் என்ற வார்த்தை, அநியாயம் என்ற வார்த்தை குர்ஆனிலே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல இருந்து என்ன பார்த்தோம்? தஃப்ஸீர் எழுதும் போது எழுதுறாங்க, 100 என்பது ஒளி என்பது எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வருவது. ஒருத்தனுக்கு தக்குவா வரணும் அப்படின்னு சொன்ன அந்த லைட்டனிங்கும் அங்கிருந்து தான் எடுக்கப்படும். ஒருத்தனுக்கு அறிவு வரணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒளியும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க போய் ஒரு மனிதன் முட்டி நின்று பார்த்தாலும் கூட அந்த ஒளிகளுக்கெல்லாம் காரணகர்த்தா ரப்பு மட்டும்தான். ஆனா துலுமாத் என்று பார்க்கிற போது இவன் என்ன செய்யறான்? ஒரு சாமியை வச்சுக்கிறான். இந்த சாமி அப்படி இருக்குன்னு ஒரு கருத்தை சொன்னான். அப்ப அதிலிருந்து ஒரு மடமையை எடுத்து கொண்டான். அப்ப வானத்தை பார்த்தான். வானத்தை பார்த்துட்டு சூரியன் தான் நமக்கு சாமி அப்படின்னா, அதிலிருந்து ரெண்டாவது மடமையை எடுத்து கொண்டான். பாம்பு முன்னாடி நின்று சீறி ஆடிய போது இது கடிச்சிருச்சு நான் செத்து போயிடுவான்னு முன்னாடி கையை தூக்கி கொம்புட்டுக்கிட்டு போட்டான். மூணாவது திரைகள். இப்படி மனிதன் தனக்குத்தானே ரப்புக்கு ஏகத்துவத்துக்கு மாற்றமாக போடுகிற திரைகள் இருக்கிறதே, அதுக்கெல்லாம் துலுமாத்து. மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வார்த்தையை ஆளுவதில் கூட அல்லாஹ் எப்படி ஆண்டு இருக்கிறான் பாருங்கள். எவ்வளவு பெரிய ஞானம், ரகசியம் அதிலே மறைந்திருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த காஃபிர்களுக்கு எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட உதாரண புருஷர்களாக அந்த முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்ன அறிவு, என்ன அறிவை அல்லாஹ் தஆலா கொட்டி இருக்கிறான். சகோதரர்களே, இந்த திருக்குறான் வேதம் என்பது ஏதோ சாதாரண அப்படி போற போக்கு படிச்சுட்டு போறதில்ல, பொழுதுபோக்கல்ல. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆயத்துக்களும் இதயத்தை அப்படியே சுண்டி இழுத்து தன்னுடைய கரத்திலே வைத்து ஆட்டி வைக்கிற ஆயத்துகள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையில் சாமானியமானதல்ல. ஆனால் விளங்கி உள்ளே போகிற போதுதான் அவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ சில பேர் நம்ம தமிழ்ல படிச்சா கூட அப்படி புரியுமில்லங்க. சில பேர் சொல்ற கருத்து தமிழ்ல, என்ன அஜர்த்துமார்கள்ட்ட தான் கேட்கணுமா, அவ என்ன பெரிய உத்தம புத்திரர்களா, எத்தனை அஜர்த்துமார் எப்படி இப்படி இருப்பான், அவன் ஒழுக்கம் பூரா எங்களுக்கு தெரியா, அவன் ஒழுக்கம் பூரா எங்களுக்கு தெரியா, அவங்கள்ட்ட போய் கேட்டேன்ன. எங்க கையில தப்சீர் இருக்கு, எங்க கையில புகாரி இருக்கு, நாங்க படிச்சா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கற ஆளுங்க இருக்கு. இப்ப இதற்கு உதாரணம், ஆரம்பத்திலிருந்து நான் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமா, 1.5 வருஷம் ஆக போகுது, 1.5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தர்ஜுமாவை, அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, தமிழ், ஸ்பெயினிஷ், இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, ஒரு தர்ஜுமாவை தவறில்லாத தர்ஜுமாக கொண்டு வந்தால் 1 லட்சம் ரூபா நான் தர்றேன். நான் இந்த வாதத்தை கொடுக்கல, உலக அறிஞர்களே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சம் தருகிறோம், தவறு இல்லாமல் இருக்கணும். அது முடியாது, முடியவே. ஒருத்தன் அப்ப தவறு இருக்கிறத படிக்கிற போது அவனுடைய மண்டை எப்படி வேலை செய்யும்? தவறாகத்தானே வேலை செய்யும், தவறாகத்தானே இருக்கு. அந்த புத்திக்குள்ள அப்ப எது போவும்? அந்த மடமைத்தனம் நிறைந்த அந்த வார்த்தையில எது இருக்க முடியும்? ஏண்டா இவர் திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த சைட்ல வந்தப்ப இந்த நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க, ஒரு நோட்டீஸ். அதுல போட்டிருந்தாங்க, மீலாது விழாக்களும் வழிகேடே, மீலாது விழாக்களும் வழிகேடே. வழிகேடு அப்படின்னு சொன்னா நேரான பாதையை, சரியத்தினுடைய பாதையை விட்டு தவறுவது என்ற அர்த்தம். அப்ப ஒருத்தன் வழிகேட்டுல போறான் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை மிகைத்து குஃப்ரில போயிட்டான் அர்த்தம். வழிகேடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்ன கேட்டா, எவனும் இதுக்கு டெபினேஷன் கொடுக்க முடியாது. வழிகேடுங்கிறதுக்கு யார் டெபினேஷன் கொடுக்கணும்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் கொடுக்க முடியும். அவங்க இஸ்லாத்துக்கு நாங்க வழிகேடுனா இப்படித்தான் சொல்லணும்னு எவனும் சொல்ல முடியாது. அப்ப ரசூல்லா என்ன இதுக்கு டெபினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை சொல்லுகிற போது சொன்னார்கள், ஹைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா. இந்த உலகத்திலே ஷர்ரு என்று சொன்னால் கெட்டது, காரியங்களிலே கெட்டது, ஷர்ருல் உமூரி முஹுத தாத்துகா, புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகள் தான் உலகத்திலே கெட்ட ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க, ஷர்ருல் உமூரி முஹுத தாத்துகா குல்லு பிதஅத்தின் பலாலா, புதிதாக மார்க்கத்திலே தோற்றுவிக்கப்பட்டவைகள் எல்லாம் வழிகேடுகள் தான். பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்தில் தான் இருக்கும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை. இப்ப வழிகேடெல்லாம் எதற்கு சொந்தமானது? நரகத்துக்கு சொந்தமானது. ஏன் நரகத்துக்கு சொந்தமானது? அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக உள்ளது, இதனாலதான் வழி. இதுதான் டெபினேஷன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எது மாற்றமாக இருக்கிறதோ அதுக்கு பேர் வழிகேடு. வழிகேடு எல்லாம் இதுல இருக்கும், நரகத்திலே இருக்கும். நான் எதுவும் குறிப்பாக ஒரு சாரார்களை பற்றி சொல்லுகிறேன் என்று யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். இதுவரை நான் யாரையும் பற்றி அப்படி விமர்சனங்கள் இந்த இடத்துல உட்காந்து செய்தது பொதுவா காமனா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஹதீஸ் அப்படி விளங்கிக்கிட்டாங்க, இப்படி விளங்கிக்கிட்டாங்க, லைஃப் என்னன்னு தெரியாது, சை என்னன்னு தெரியாது, ஆனா இஷ்டத்துக்கு குருடா விடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ஒழுங்கு குறிப்பாக நேரடியாக வந்து யாரையும் இவர் இப்படி என்று நான் ஒரு கூட்டத்திலும் இந்த இடத்துல சொன்னது கிடையாது. ஆனால் நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல சமூகம் புரிய வேண்டிய ஒரு கடமை, அந்த பார்ட்டியும் புரிய வேண்டிய கடமை. அவர்கள் அந்த இடத்திலே பயன்படுத்திய வார்த்தை உண்மையில ரணகடமான வார்த்தை, அது சாதாரணமானத ஏதோ ஒரு குருட்டு பை எழுதிட்டு போயிருக்கலாம், ஒரு முட்டா பை எழுதிட்டு போயிருக்கலாம், ஆனால் அது சாதாரணமான வாக்கியம் அல்ல. அது பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் எச்சரிக்கைக்குரிய இடம். அவரை எங்க கொண்டு போய் விடுவோம் தெரியாது, அவரை எங்க கொண்டு போய் விடும். சரிங்க, ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? நாம் கேட்கிறோம் மீளாது ஏயா வேணாங்கிற. அது எப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரபியுல் அவ்வல்ல தான் பிறந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி பொறக்கல உற்று. அது ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாறு மட்டும் நீங்க சொல்லணும்? ஒரு விஷயத்தை குறிப்பு ஆரம்பத்திலேருந்து அவர்களை பத்தி பார்த்தவர்களுக்கு தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் கடுமையான கடுப்புல இருக்கான் அந்த ஆளு. ஏன்னு தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனுடைய ஈமான் அல்லாஹ் பாதுகாப்பா வைக்கணும். அவர் ஒரு கூட்டத்திலே பேசும்போது ஒருத்தன் பேசுறான், உமர் என்ன சரியத்தை நிர்ணயிப்பதற்கு உமருக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபாக்களினுடைய காலின் ஒரு பகுதியை பிடிச்சா உருட்டுவேன், சொர்க்கத்துக்கு போய் நுழைஞ்சிட்டேன், அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போன நாசமா போன. இரண்டாவது வசனத்துல நம்ம நேத்து ஆயத்தை படிக்கும் போது படித்தோம், உனக்கு உலகத்திலே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உலகத்திலே நீ சரியான ஈமான்ல தான் இருக்கன்னா எப்படி தெரியுமா தெரியும்? கியாமத்து நாள்ல நம்ம வந்த உடனே நம்ம ஒரு பொதுப்படையான ஈமான வச்சிருப்போம். அது யாருடைய ஈமான்? சஹாபாக்களுடைய ஈமான். உலகத்துல நீ எந்த பயலா இருந்தாலும் சரி, நான் புகாரி படிச்சேன், முஸ்லீம் படிச்சேன், திருமிதி படிச்சேன், அந்த எந்த எவ்வளவு கிழிச்சு படிச்சவனா இருந்தாலும் அந்த இதயத்தை தூக்கி இப்படி வச்சு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பாப்போம். அவங்க புகாரி ஓதல, முஸ்லீம் ஓதல, திருமிதி ஓதல, எதுவுமே ஓதல. அந்த சஹாபாக்கள் இதயத்துக்கு கொஞ்சம் அப்படி மாறிச்சுன்னா தூக்கி எறிஞ்சிரும். தூக்கி எறியல இவனை நரகத்துல. என்னையா அநியாயமா இருக்கு? நான் தான் புகாரி ஓதுனே, நான் தான் முஸ்லீம் ஓதுனே. சஹாபாக்கள் எங்க போய் புகாரியும் முஸ்லீம் ஓதுனாங்க? அப்ப அவர் இதயத்தை எனக்கு எப்படியா வச்சு டெஸ்ட் பண்றது? கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? என்ன பிச்சைக்காரத்தனமான விளையாட்டு இது! நோட்டீஸ் அடிச்சு அவங்களை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுவாங்களா? ஏடா மார்க்கத்தை நான் வித்துக்கிட்டா இருக்கிய மார்க்கத்தை உங்கூட்டு வந்து சாம்பிராணி செட்டி நினைச்சு இல்லாத என்ன ஒரு ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை வேண்டாம். சரி நான் கேட்கிறேன், இது வழிகேடு முடிஞ்சு போச்சு. வழிகேடுக்கு மாற்றமானது என்ன? வழிபாடு. வழிபாடுக்கு இதெல்லாம் மாற்றமாக இருக்கிறதோ அதெல்லாம் வழிகேடுங்க. நான் கேக்குறேன், இன்னைக்கு நீங்க பள்ளியாசக்குள்ள போன வாரம் ஒரு நண்பர் வந்தவர் சொன்னார், கடையநல்லூர்ல அடிதடி சண்டை, ரத்தம் ஊத்துச்சு, போலீஸ் பள்ளியை முடித்தான். இது எந்த வழிபாடு சொல்லுங்கள் எனக்கு, இது எந்த வழிபாடு? தமிழகத்திலே அழகாக இருந்த பூங்காவனமாக இருந்த தமிழகம் ரெண்டாக உருப்படி இல்லாமல் போனதே, இது எந்த வழிபாடு? இது எந்த வழிபாடு எனக்கு சொல்லு. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டத்தை அந்த நாலு இமாம்களை பின்பற்றாதயான்னு ஒன்ன பின்பற்ற வச்சியே, இது எந்த வழிபாடு? இது எந்த இஸ்லாத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கு? எந்த நபி சொன்னாங்க அல்லது எந்த சஹாபாக்கள் சொன்னாங்க? இன்னைக்கு இங்க துபாயில வந்து உட்கார்ந்துகிட்டு எனக்கு தமிழ் படிக்க தெரியும் என்ற அதாவது அகங்காரத்தோடு தமிழை படித்து நாங்கள் முடிவு செய்து விடுவோம்னு உன் இஷ்டத்துக்கு பத்துவா விட்டுகிட்டு இருக்கீல, உனக்கு தெரிஞ்ச அறிவுல இது எந்த வழிபாடு? இது யார் சொல்லி கொடுத்தா? ஜக்காத்தை பத்தி உலகமே ஒரு முடிவு செய்திருக்கிறது, ஆண்டுக்கு ஒரு தடவை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. அதெல்லாம் முடியாது, வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுக்க வேணாம்னு உலக உலமாக்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தை மறுத்தீர்களே, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கானே, இது எந்த வழிபாடு? இன்னைக்கு அதை உடைச்சு அதாவது fossilbathavi.com என்று சொல்லுகிற அந்த ஒரு பகுதியில இன்டர்நெட்ல ஒரு ஆலிம், இந்தியாவை சார்ந்த முன்னாள் பாக்கியாத்தினுடைய மாணவர் அதாவது ஆசிரியராக இருந்த ஒரு மிகச்சிறந்த கல்விமான் வரிக்கு வரி உதாரணம் கொடுத்திருக்காரு, வரிக்கு வரி அடிச்சு உடைச்சிருக்காரு அந்த கருத்தை, இப்படி இல்லவே இல்லைன்னு. அப்ப அதுக்கு அதை ஒன்னே ஏத்துக்கொண்டு அந்த முரண்பாடுகளை நீ உள்ள வந்தியா வரலையே? நீ சொன்ன கருத்திலே உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறாயே, இதுக்கு எந்த வழிபாடு? நேத்து வரையும் நாங்க ஒண்ணு செய்வோம், இன்னைக்கு வரையும் திடீர்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் மாத்திக்கோன்னு மாத்திக்கிறியே, இது எந்த வழிபாடு? ஊரப்பூரா தொப்பி போட வேணான்ட்டு நீங்க தொப்பி போட்டுக்கிட்டு திரியறீங்களே, இது எந்த வழிபாடு? அப்படியே சமுதாயத்தை ரெண்டு படுத்தி இப்படி பார்க்கிற அழக, இதுதான் வழிபாடு? எது வழிகேடு, எது வழிபாடு? முட்டாள்தனமாக இல்லை, கேவலமாக இல்லை, சமூகம் பார்த்து கைகொட்டி சிரிக்கவில்லை. இப்படி இருந்ததா இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் சூழ்நிலை? நோட்டீஸ் பக்கத்துல பக்கத்துல ஓட்டுறான் இவன் கேவலமானவன். சரி, நான் கேட்கிறேன், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அவருடைய தனிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்தி காட்டுவது ஏன்? பொய்யர் ஏன் உடனே உன்கிட்ட மீடியா இருக்கிறதுனால கொளுத்து போய் அழகிறியா நீ? பொய்யர் யார்? அவர் அவன் எப்படி ஆயிடுவேன்? அவனுடைய பர்சனலை தொடுவதற்கு உனக்கு உரிமை கொடுத்தவன் யார்? மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் அப்படி அவன் அங்க போனா இங்க போனான் உன்னை பத்தி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் எப்படி இருக்கும்? நீ சத்தியமாக நீ சத்தியமிட்டு சொல்லி நான் மார்க்கத்திற்காக மட்டும்தான் இப்படி உழைக்கிறேன் என்று சொன்னால் ஆரம்பத்திலே நீ பிரிந்தாயே, அப்போதே சமூகம் பார்த்தது சரி நல்ல மனுஷர் அதனாலதான் பிரிஞ்சிருக்காருன்னு. ஆனால் ஆரம்பத்தில் நீ எந்த இயக்கத்தை விட்டு பிரிந்தாயோ அது இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. ஆனா நீ 16 இயக்கத்தில் சேர்ந்துட்டியே, இது ஏன்? இது எந்த வழிபாடு? இது எந்த ரசூல் சொல்லி தந்தாங்க? கடைசியாக கேட்கிறேன், 12 இயக்கங்கள் போய் இன்னைக்கு உள்ள தமிழகத்தினுடைய சூழ்நிலையில 12 இயக்கங்கள் போய் சந்திச்சு சொன்னாங்க. இடையில ஒரு பேப்பர்ல படிக்கும் போது படிச்ச 3 கட்சிகள் தான் போய் முதல்வரை சந்தித்தன. 3 கட்சி போய் மத்த அது இல்லாம ஒரு பெரிய ஹோட்டலுடைய அதிபரும் இன்னொரு ஆலிமும் போய் சந்திச்சாங்க. அது தனிப்பட்ட சந்திப்பு. 12 கட்சி என்பது போகவே இல்லை. இது எந்த வழிபாடு? இது எந்த சத்தியம்? இது எந்த ஐயா சத்தியம்? இன்னும் கடைசியா கேட்கிறேன், அறிவிலே பெரியவர்களே, ஹதீஸின் படி நடப்பவர்களே, ஹதீஸின் சிந்தனையை தூண்டுவவர்களே, குரானை விட்டு கொஞ்சம் கூட மாறாதவர்களே, புகாரியை எடுங்கள் புரட்டுங்கள். பாபுல் ஃபித்ன் என்று சொல்லுகிற, அதாவது ஃபித்னா என்ற பாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், நான் சொல்லுகிறேன் ஒரு கூட்டத்தார்கள் உருப்பட மாட்டார்கள். ஒரு காலமும் ஒரு கூட்டம் உருப்படாதே, அப்படிப்பட்ட கூட்டத்தை இந்த சமூகத்திற்கு நான் அறிமுகப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சமூகம் தங்களுடைய நலன்களை எல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் பெண்ணினுடைய கையிலே ஒப்படைத்ததே அந்த சமூகம் உருப்படாதுன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணிடத்திலே போய் இஸ்லாத்திற்கு பேரம் பேசி வந்திருக்கிறீரே, இதுதான் ஹதீஸினுடைய நியாயமா? அட நீங்களும் ஹதீஸின் வந்துட்டா நாங்களும் வருவோம்ல? இது புகாரியில இருக்கு, பக்கம் தெரியுமா? சொல்றேன், யார் வேண்டாலும் குறிச்சுங்க, நாளைக்கு எழுதி கேளுங்க. பாபுல் ஃபித்ல 65-70 ஹதீஸ்ல இது இருக்கு. அதே போன்று நசையில 52-93 இருக்கு, திருமிதியில இருக்கு, எல்லா இப்னு மாஜால இருக்கு, அகமதுல இருக்கு, எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, இஸ்லாத்தினுடைய காலத்திலே ரெண்டு பேரும் அரசியல் இருந்தது. 1வது அரசியல் பாரசீக அரசியல், பாரிஸ்னு சொல்லுவாங்க அரபியில, பாரசீக மன்னன், அதாவது பாரசீகத்தை ஆண்ட குஸ்ரு என்று தமிழிலே சொல்லப்படுகிற கிஸ்ரா ஆண்ட ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ரோம் என்று சொல்லுகிற ரோமாபுரியினுடைய ஆட்சி. அதிலே வந்து சீசர் என்று சொல்லுவோர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார், ரெண்டு பெரிய அரசு. அப்ப இந்த கிஸ்னா என்று சொல்லுகிற அந்த பாரசீக மகதி பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் இறந்த போது அந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. இப்படி வந்து பாரிஸினுடைய மன்னர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு உடனே கேட்டாங்க, இப்ப யார் அந்த நாட்டுக்கு தலைவரா இருக்காருனாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, அங்க ஆண் வாரிசுகள் இல்லை, அதனால பெண் வாரிசாக இருக்கிற அவருடைய மகளை தான் தலைவரா வச்சிருக்காங்க. உடனே கேட்டுட்டு தான் இத சொன்னாங்க, எந்த கூட்டம் பெண்களை தலைவராக கொண்டதோ உருப்படாதுன்னு சொன்னாங்க. புகாரில இருக்கு, ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல பதிவா இருக்கு, வேணா எடுத்து பாத்துக்கிய. எல்லாம் ஹதீஸின் படி தான் செயல்படுகிறோம் என்று நாக்கூசாமல் பேசுகிறவர்களே, இதுல உன் ஹதீஸ் எங்க போச்சு, உன் குர்ஆன் எங்க போச்சு, உன் மார்க்க எங்க போச்சு? ஏன் மார்க்கத்தை அடமான வச்சு ஒருத்தி காலில் போய் விழுந்த? தயவு செய்து கட்சியை சார்ந்தவர்களை நான் குறை சொல்லவில்லை, அவருடைய நிலைமை எடுத்து சொல்லுகிறேன். அப்ப இதுலாம் வந்து மார்க்கம் வந்து இது இல்லைன்னா அப்படி ஒரு சைடு அடிச்சுக்குவோம் அப்படின்னு பல்ல காட்டி பண்ணிக்குவோம். அப்ப வேறு ஏதாவது இருப்பவர்களை புண்படுத்துவதற்காக வேண்டி மீளாது விழாக்கள் வழிகேடான்னு எழுதி வைப்பான். என்ன உன் பிச்சைக்காரத்தனை என்ன இருக்கு? ஏன்னா எழுதி ஒட்டுறதை ஏன் இங்க கொண்டு வந்து ஒட்டுற? உன் ஆளுக வரணும்னா தேவையான இடத்துல ஒட்டிக்க. இப்ப கும்பகோணத்திலே மாநாடு நடத்தினீர்களா? இது எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த குரான்ல இருக்கு? நான் கேக்குறேன், எந்த ஹதீஸ்ல என்னைக்கு சஹாபாக்கள் இப்படி நடத்தி காமிச்சாங்க? அதுவும் பொம்பளையில கூட்டு வந்து விட்டு என்னைக்கு நடத்தி காமிச்சாங்க? எந்த ஹதீஸ் இதுக்கு ஆதாரம் இருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னும் சில எடுத்துக்கிட்டா, இங்க வந்து குரங்கு மாதிரி தொங்குறாங்க பாருங்க, பில்டிங்ல எப்படிலாம் தொங்குறாங்க, எவ்வளவு துபையில அநியாயம் பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கு துட்ட சம்பாதிக்கிறதுக்கு, குறிப்பா கடையநல்லூர் மக்கள் எல்லாம் இந்த பலதியாலதான் வேலை பாக்குறாங்க பாருங்கன்னு அழுது அழுது கண்ணீர் சிந்தி பேசி அந்த கேசட்டை விட்டு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்களே, இது எந்த ஹதீஸ்ல வருது? இது எந்த குரான்ல வருது? இது வழிகேடா வழிபாடா? சொல்லுங்களேன் பாப்போம், சொல்லுங்களேங்க பாப்போம். அப்போ டிவி ஆரம்பிக்க போறேன்னு அதுக்கு ஒரு வசூல் பண்ணிட்டு எங்க, அதுதான் நல்லா தெரியுது. இந்த ஆளுக குரங்கு மாதிரி தொங்கி அதிலிருந்து தன்னுடைய ஜீவனாம்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று தெரியும். திரும்ப திரும்ப துபாய்க்கு வந்து எதுக்கு வசூல் பண்றப்ப? இது இது இதுதான் வழிபாடா? இது இஸ்லாம் சொல்லி கொடுத்த நடைமுறையா? என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இதெல்லாம் செய்யறதெல்லாம் செய்வாங்களாம், நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவாங்களாம், கடைசியில ரசூல்லாவை பேசுனா மட்டும் குஃபுர்ல போயிட்டான். பாவி பயல, என்ன நடத்தி உன்னுடைய நாடகத்துக்கு யார் பலிகடா? விளையாடாதே, ரசூலோடு விளையாடாதே, சஹாபாக்களோடு விளையாடாதே, உருப்பட மாட்டாய். நான் கொடுக்கிற பத்துவா இல்ல, தமிழகத்திலே உள்ள மூத்த ஆசிரியர்கள் எவர்களிடத்திலே நீங்கள் மண்டியிட்டு படுத்தீர்கள், அத்தனை பேரும் செஞ்சிருக்க துவா, உருப்பட மாட்டேன். ஏன் உன்னுடைய போராட்டம் எல்லாம் ரசூலை சுற்றியும் சஹாபாக்களை சுற்றியும்? என்ன ஏன் இப்படி இருக்க? யாரோடையாவது விளையாடிட்டு நல்லபடியா போயிரு, தயவு செஞ்சு உனக்கு அல்ல அறிவு கொடுத்திருந்தான், அதை வச்சு வீட்டுல உட்காந்து படுத்துங்க. அதுக்கு மார்க்கத்தை அடமானம் வைக்காதே. ஹதீஸ் என்ற பெயரில் மாணவர்களை வாலிபர்களை கெடுக்காதீர், தயவு செய்து கெடுக்காதீர். அப்படி இருக்கிற வாலிபர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், இதெல்லாம் அதிக பிரச்சனைக்குத்தனம். இப்படி ஓட்டுறது நான் இல்லைன்னா இந்த நீக்கி உட்காந்து பேசிருக்க மாட்டேன். அவங்கள பத்தி நம்ம என்னைக்குமே அது வந்து லாஸை நத்திங்னு விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் இழுக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஓட்டியிருந்தா பொதி சுமக்கும் கழுதைகள், ஒரு நாள் கொண்டு ஓட்டுறான் பொதி சுமக்கும் கழுதைகள்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை போட்டு கொண்டு வந்து அதுவும் கோட்டப்பள்ளி ஆசை முன்னாடி ஓட்டிட்டு போறான். அப்ப பொதி சுமக்கும் கழுதைகள்லாம் யாருன்னா, யாரெல்லாம் இந்த வேதத்தை படிச்சுட்டு இருக்காளோ அவெல்லாம் பொதி சுமக்கும். அப்ப நீங்க எல்லாம் யாரு? சரி சரி, வாரம் வாரம் குரான் கிளாஸ் நடக்குது, இது எந்த அடிப்படையில யார் சொல்லி கொடுத்தது? குரான் கிளாஸ் யார் நடத்துறா? யாரோ ஒருத்தன் எல்கேஜி யூகேஜி படிச்சவைய ஒரு தமிழ் தப்சீல பார்த்தோம்னு அவங்க அகண்ட விரிஞ்சு அகண்ட பாரதம் மாதிரி ஆகி அப்படியே கொட்டுறாங்க. யாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இஸ்லாத்தை பத்தி உன் இஷ்ட கருத்து சொல்றதுக்கு? யார் அதிகாரம் கொடுத்தது உன்னுடைய நாவை அப்படி விட்டது யார்? நம்ம இஷ்டத்துக்கு அப்படி பேசுறதுக்கு சமூகம் அங்கீகாரம் தந்திருக்கிறதா? இஸ்லாம் அங்கீகாரம் தந்திருக்கிறதா? சஹாபாக்கள் எப்படி பயப்பட்டாங்க ஆயத்துல பேசுறதுக்கு? எங்களுக்கு தகுதி இல்ல, தகுதி இருப்பவர் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நீ பாட்டுக்கு அடிச்சு உரிய தப்சீர் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நடைமுறை, இதுதான் என்ன, இதுதான் வழிபாடா? இதுதான் வழிபாடா? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகம் எல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்துச்சு, பெற்றோர்களை மதித்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அந்த சமூகத்தை பாருங்க, என்னைக்காவது முகத்துல ஈ ஆடி இருக்கா? என்னைக்காவது முகத்துல ஒரு அருள் தெரியுதா? எந்த பெற்றோராவது சேர்ந்து வாழுகிறார்களா? இதுதான் வழிபாடா? ஒரு தடவை போருக்கு வந்து ஒரு சஹாபி நிற்கிறார்கள். எங்க வந்தீங்க? போருக்கு போனோம். உங்க அம்மா இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க, வயசாயிருச்சு, பரவாயில்லன்னு போறேன். போயா அம்மா போய் பாருயா. மார்க்கம் எங்கே விளையாடுகிறது? இது யார் சொன்ன கருத்து? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்க போருக்கு வரணும்னா போயான். இன்னைக்கு அந்த அத்தாவையும் அம்மாவையும் சட்டையை முடிச்சு வெளியே தள்ளிட்டு அல்லது இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியே போகிறாயே, இதை எந்த மார்க்கம் உனக்கு சொல்லி தந்தது? கோட்டப்பள்ளியில கீழே வார வாரம் தப்சீர் நடக்குதுன்னு தெரியும், தெரிஞ்சாலும் நோட்டீஸ் அடிச்சு மேல ஒரு கூட்டம் குரான் கூட்டம்னு போடுவோன்னு போறிய, இது எந்த மார்க்கம் சொல்லி தந்தது? இதுதான் வழிபாடா? இதுதான் நீ குரானுக்கும் ஹதீஸுக்கும் தலை சாய்க்கிற பண்பா? கேலிக்கூத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, உங்களுக்குள்ள மட்டும் நீங்க எதுவாவது வச்சுக்கோங்க, என்னமாவது செஞ்சுட்டு போங்க. யாரும் கேட்கறதுக்கல்ல, அடுத்தவர்களை சீண்டாதீர்கள். ஒரு மூமினுடைய இதயத்தை உடைப்பது சாதாரணமான ஒரு காரியங்கள் அல்ல. ஒரு கூட்டம் பூரா அதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏன் அதை போட்டுக்கிட்டு ரசூல்லாவை பத்தி பேசினா இப்ப என்னையா தப்பாயி போச்சு? அதுதானே உயர்ந்த வாழ்க்கை, அந்த சமுதாயம் தானே உருப்பிடும். இன்னைக்கு நீ உருப்பிட்டு இருக்கியா? நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. எச்சரிக்கை முடிஞ்சா இந்த ஹதீஸுக்கு அவங்க பதில் தரட்டும் பார்க்கலாம். லை யுஃப்லி ஹக்கவுமன், ஒரு கூட்டம் உருப்படாது. வல்லவு அம்ரஹும் இம்ரா, சஹீஹான ஹதீஸ் புகாரியில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. இவ்வளவு ஹதீஸ தெரிஞ்ச பின்னாடியும் ஒரு அம்மாவினுடைய கரத்தை பிடித்து இந்த சமூகத்தை அடமானம் வைத்தது எதற்கு? எனக்கு இதுக்கு பதில் தரட்டும், அப்புறமா உள்ளதை பாத்துக்கலாம். ஆகவே சகோதரர்களே, இதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட இப்படி வரிஞ்சு வரிஞ்சு பேசுற ஆளுக அங்க அகல குரான் உட்கார்ந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி, அவனுக்கு பதில் சொல்ல முடியுதா? ஏ வெக்கம் கட்டவங்களே, ரோசம் கட்டவங்களே, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா? அகல குரானுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பிரசிடண்ட் ஒரு ஹோட்டல்ல நடந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு வச்சு கேட்டானே, கேட்கும் போது அவர் சொல்லிட்டு எந்த சொன்னாரு? நீங்க வந்து வாதத்திற்கு வந்தால் நாம் பேசலாம், நீங்கள் விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிற. என்ன விதண்டாவாதம்? அப்ப இந்த சமுதாயத்திற்கு வந்தால் நாங்க வாதம் செய்வோம் எந்திரிச்சு நிக்கிறதே? அகல குரான்ட்ட போய் பேச முடியலன்னு திணறி வருகிற போது ரெண்டு டாக்டர், மெட்ராஸ்ல இருக்க ரெண்டு டாக்டர் அசிங்கப்படுத்தி அத்தனை இதையும் உருவிக்கிட்டு விட்டான் இவரை கூப்பிட்டு. அப்படி கேவலப்பட்டு தலைக்கீழ குனிஞ்சுக்கிட்டு இவர்கள் வாதம் செய்யவில்லை, இதாண்டா வாதம். இதெல்லாம் உன் பேச்சு திறமையினுடைய எடுவாடா? இதுதான், இதுதான் வழிபாடா? அப்ப ஆனா நீ சத்தியத்துல இருந்தா சொல்லணும் இல்லையா? நீ ஏன் இப்படி எல்லாம் பிரிஞ்சு போன? அப்ப நீ சத்தியத்தில் இருந்தா சத்தியமா இருந்திருக்கணும் இல்லையா? யார் என்ன செஞ்சாலும் சரி, சமுதாயத்துக்காக வேண்டி என் மானத்தை பொருளை எல்லாத்தையும் விட்டு தரேன், இவங்களை விட்டு நான் போமாட்டேன்னு இருந்திருக்கணும் இல்லையா? எந்த சமூகம் ஆலிம்களை கொல்ல சொன்னது? எந்த ஹதீஸ்ல இருக்கு? எந்த இதுல இருக்கு? கொல்றியே, சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டாம்னு போய் சொல்லிட்டு வரிய? நீ சொல்லிக்கிட்டு இருக்கானே, நீ சொன்னியோ இல்லோ, ஆனா விடுவிக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையே. வெளியே வந்தவன ஒன்னு அடிப்பான்னு நல்லா தெரியும், ஏன்னா நீ காட்டி கொடுத்தவன் நீ தானே. வரலாறு பூரா சொல்லுது இல்ல, இது எந்த வழிபாடு? இஸ்லாமியர்களை காட்டி கொடுத்தது எந்த வழிபாடு? ரசூல் எப்ப சொன்னாங்க? இவ்வளவு மூட்டையும் பின்னாடி வச்சுக்கிட்டு ரசூல்லாவை பத்தி பேசினா பேசிடாதீ, உருப்பிடுவிய, ஒன்னா சேர்ந்துருவிய, சமுதாயம் உருப்பட்டு விடும் என்று சொல்லுகிற மகான்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு மார்க்கம் தான் முக்கியம், நமக்கு மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் தான் முக்கியம். எப்படி காட்டப்பட்டு இருக்கிறதோ அப்படித்தான் செயல்பட வேண்டும். யாரும் ஒருத்தர் அங்கிருந்து குதிச்சு வந்து குர்ஆனை ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போவேன்னா அது முடியாத கணம், முடியாத தனம், பைத்தியகாரத்தனம். இன்னைக்கு வேண்டாம் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், 2 லட்சம் ரூபாய் நான் தடுக்கிறேன், ஒரு தடத்துல ஒரு புகாரி ஒரு முழு செட்ட தமிழ்ல, ஒரு குரானினுடைய முழு செட்ட தமிழ்ல கொடுத்துடுறேன். இன்னைக்கு அவர் ஈமான் கொள்ளட்டும், இந்த குரானை பார்த்து ஹதீஸ பார்த்து அவர் ஈமான் கொண்டுட்டும். அன்னையிலிருந்து இஸ்லாமும் இந்த புகாரியும் முஸ்லீமும் என்ன ஹதீசுகளை சொல்லுதோ அதன்படி அவர் வாழட்டுமே பார்க்கலாம், அதன்படி தொழுவட்டும், அதன்படி நோன்பு வைக்கட்டும். இஸ்லாம் இங்க உள்ள வரக்கூடாது, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு வரக்கூடாது. வெறும் குரானினுடைய ஹதீஸ் ஹதீஸ பற்றி வச்சுக்கிட்டோம். நீ வந்து நாங்க கொம்பனா இருந்தாலும் தமிழ்ல பார்த்து படிச்சுக்கோன்னு சொல்ற, 2 லட்சம் ரூபாய் தருகிறேன், நான் தமிழ் தப்சீரை தருகிறேன், தமிழ்ல புகாரியை தர்றேன், நீ பார்த்து நடபோறேன் பார்க்கலாம். அட சமூகத்துல இது முடியாதுங்கிறதுனா அல்லாஹ் சொன்னா இன்ன அன்ஸல்னா இலைக்கிற நித்து பையின லின்நாஸி மானுஸிலை இலைஹிம். நபியே, ஒரு காலமும் இந்த வேத புத்தகத்தை வைத்தவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, அதனாலதான் உங்களையும் நாம் சேர்த்து இறக்கணும் வேத புத்தகத்தோட. நீங்கள் ஆசானாக இருந்து பயிற்றுவிக்க வேண்டும், இப்படி எல்லாம் நடைமுறை இருக்கிறது, இப்படி எல்லாம் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் திருத்தி கொடுக்க வேண்டும். அதுக்குதானே கூட அனுப்பணும். குரான் சொல்லுது நபியை எதுக்கு கூட அனுப்பணும்னு, அப்ப அது வழிகேடா நபியை கூட அனுப்புனது? அப்படி எடுத்துட்டு நீ நடந்துருவியா? ஒரே ஒரு சட்டம் ஒண்ணு வேணாம், பாக பிரிவினுடைய சட்டையை மட்டும் குரான்ல இருந்து எடுத்து காமிச்சிரேன் பாப்போம், முடியுமா உன்னால? அப்புறம் என்னையா குரான படிச்சு நாங்க தவிர்த்தாங்க, குரான் கிளாஸ் நடத்துறோம், என்னத்தை நடத்துறேன்? தமிழை படிச்சுட்டு எல்லாம் புரிஞ்சிட முடியும்னு ஒரு நினைப்பு இருக்கோ? அப்படின்னா இன்னும் போய்கிட்டு இருப்பேன். நீ தான் முட்டாளினுடைய தலைவன் என்று வேண்டால் வைத்துக் கொள்ளலாம். சரி, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ஆசையா இருக்குங்க, நாங்க வந்து படி, உன்னை என்ன வேணாம், பிச்சைக்கார பையன் கூட படிச்சுக்கிட்டு இருக்கானே, என் கூட படிச்சதுல ஒரு பையன் காபிரு, திரும்ப முஸ்லா இஸ்லாத்துக்கு வந்தாரு, கிட்டத்தட்ட 32 வயசு, என் கூட உட்காந்து படிச்சாரு, அவர் இன்னைக்கு ஆலிம்சான் போல போட்டு வெளியே வந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார உள்ள உடல கல்லூரிகள், உன்னையும் உள்ள விடும், உள்ளவா படி, உசூல்களை படி, என்ன நடைமுறைகளை படி, குரான படி, ஹதீஸ் படி, அதுக்கப்புறம் சொல்லு உன்னை யார் வேணாம். அஸ் வெல் அஸ் நாங்க இருந்துகிட்டு இருக்க இடத்துல இருந்துகிட்டு இருப்போம் சொல்லு வேணா, எப்படி முடியும்? நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனா குரானை ஹதீஸையும் பேசுவோம். என்ன முட்டாதனமா இருக்கு, உலகத்தினுடைய நியதிகளையே மறைத்து அப்படி நாங்க இப்படி ஒரு செயல போவோம்னா இது என்ன அநியாயம்? சகோதரர்களை சிந்தியுங்கள், குறிப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த இவர்களுடைய கருத்தை கேட்டு வீண் போய் விடாதீர்கள். இப்படியெல்லாம் வார்த்தையினால் நாம் வஞ்சிக்க முடியும் என்று வஞ்சிக்காதீர்கள். காலம் பதில் சொல்லும். நாளைக்கு மௌத்தா போயிட்டார் அவர் என்ன, அடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்ல, போட்ட ஹதீஸ் கேட்டா எவனுக்கும் பதில் சொல்ல தெரியாது, அது சமூகத்திற்கே தெரியும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இதே சமூகத்தில் இதே தமிழ்நாட்டில் நாளைக்கு தருகாக்கு போறது ஃபர்து ஐனுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சூப்பரா பேசினார்னா அதை ஒரு கோஷ்டி ஏற்றுட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. தருகாக்கு போறது ஃபர்து ஐனுங்க, குரானில் என்னால் காமிக்க முடியும், ஹதீஸில் காமிக்க முடியும், மூலது ஓதாட்டி ஒருத்தர் முஸ்லீமாகவே இருக்க முடியாதுன்னு ஒருத்தர் தன்னுடைய வாத திறமையால நாளைக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டா நீலாம் எங்க போவே? அதனால வாத திறமை என்பது இதற்கு அடையாளம் அல்ல. அடுத்து இந்த தௌஹீதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க, அந்த வார்த்தை ஏகத்துவத்தை குறிப்பது, அதை வந்து நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு அப்படி ஒரு பெயரை வாங்கி தரக்கூடாது. அப்ப என்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கமிட்டின்னு அங்க மட்டும்தான் தௌஹீத் இருக்கோ? பக்கத்து மாநிலம் கர்நாடகத்துல எவனும் முஸ்லீம் இல்லையோ? எழுதி வச்சாரு ஒரு நண்பர், எழுதினாரு, வரலாறு இதற்கு மிகப்பெரிய கொடூரத்தை ஏற்படுத்தும், இப்படி பெயர் வைக்காதீர்கள். என்று சொன்னால் தௌஹீத் என்றால் ஏகத்துவம் என்ற அர்த்தம். ஒரு காலத்தில் எழுதுவான், தமிழ்நாட்டுக்கு ஒரு தௌஹீத் இருந்துச்சு, கர்நாடகாக்கு ஒரு தௌஹீத் இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தா தௌஹீதுன்னு ஒரு கூட்டம், தௌஹீத் இல்லைன்னு ஒரு கூட்டம். வரலாறு எழுத முடியும். 1000 பேருக்கு வச்சுட்டு போயேன், உன்னை எவன் வேணான்னு சொன்னா, உன்ட்ட யாரு வந்து உன்ட்ட யாரு பிரச்சனைக்கு நிக்கிறது வந்தா, உன் வேலையை பார்த்து நீ போயிட்டு சம்பாதிக்கணுமோ தாராளமா சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருங்களேன். ஏன் அங்கேருந்து வந்து குடத்துல கொடுத்து இங்க இப்படி ஒட்டுவோம், அவர்களை வழிகேடு என்று சொல்லுவோம்? வழிகேடுங்கிறதுக்கு முதலுக்கு அவனுக்கு டெபினேஷன் என்னன்னு தெரியாது, அர்த்தம் என்னன்னு தெரியாது, எழுதிட்டு வந்து ஒட்டிட்டு போயிட்டு இருக்கியே. சகோதரர்களை விளங்க வேண்டும், வாலிபர்கள் புரிய வேண்டும், இதெல்லாம் நம்முடைய கட்டம், இதல்ல இந்த காலங்களில் தான் உணர வேண்டிய காலங்கள். இந்த ஒரு கேள்விக்கு முடிஞ்சா அவங்க எங்கேருந்து பதில கொண்டு வந்து இந்த இடத்துல அவர்கள் தரட்டும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா நான் சம்பாதிச்சு என் பணத்திலிருந்து நான் கொடுக்கிறேன், இதுல எந்த தகவல் ஜாத்தினியமே கிடையாது. அந்த ஹதீஸுக்கு மாறு செஞ்சது மாறா அல்லது இல்லையா அதுக்கும் ஏதாவது சொல்லட்டுமே பார்ப்போம், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆனா அதுவும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்கணும். தன்னுடைய வாத பிறகு நாங்கள் அப்படி செய்தோம், இதுதான் தலை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஹதீஸுக்கு நேரடி பொருள் அப்படி வரணும். சகோதரர்களே, அதனால நம்ம விளங்க வேண்டிய கட்டம் இதெல்லாம் வந்து மடுத்தவர்களை புண்படுத்துவது. அதுவும் குறிப்பாக ரசூல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சும்மா ஒரு ஒரு வாரம் பேசி எதையாவது கேட்டு அன்னைக்கு சொல்லும் போது சொன்ன நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிற விதத்திலே எப்படி இருந்தார்கள் வீட்டிலன்னு சொன்னோம். இதை யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மனசுல உட்கார்ந்துருக்கலாம், இதே மாதிரி நம்மளும் நடக்கலாமா? ஒரு நாளைக்கு போய் என் பேர பிள்ளைய நான் முதுகுல தூக்கி வச்சு குதிரை போனா அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா கோடி நன்மை இங்கே. ரசூல் செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்கு செஞ்சா. அட பாவி, அதையும் பறிக்க பார்க்கிறாயே. என்ன நிலைமை? அதனால உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் துவா செய்யுங்க. அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை முழுமைப்படுத்த வேண்டும். அப்படி ஈமான் வந்தால்தான் அந்த பெருமையான முகங்கள் எல்லாம், அந்த இருளடைந்த முகங்கள் எல்லாம் அடைந்து ஒளி வீசும், சாந்தமாக இருக்கும், பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். இந்த சமுதாயத்தினுடைய சீர்நிலையை மட்டும் முன்வைத்து தங்களினுடைய பெருமைகள், தங்களுடைய தியாகங்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இதுக்கு முன்னால மண்டியிட்டு இந்த சமூகத்தை ஒன்றாக வாழ வைக்கும், அப்படி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் இடத்தில் கேட்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவான்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.